நமஸ்காரம். திருட்டு காக்கிறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். நமக்கோ உறவுக்காரர்களுக்கோ குழந்தை பிறந்தாலோ அல்லது உறவுக்காரர்கள் இறந்தாலோ திருட்டு காக்கிறது என்னும் ஒரு மரபு இது சாஸ்திரத்திலேயே விதிக்கப்பட்டுள்ளது. இது முதல்ல அதை பற்றின அவேர்னஸ் வேணும். அதுக்கு புஸ்தகங்கள் இருக்கின்றன. யாரார் போயிட்டால் எத்தனை நாள் திருட்டு காக்கணும்னுட்டு இதில் இப்போ ஒருத்தர் இறந்தால் 1.5 நாள் திருட்டு, அதாவது 90 நாழிகை, அல்லது 3 நாள் திருட்டு, அல்லது 10 நாள் திருட்டு. இதை விட இன்னும் குறைச்சலானது திருட்டெல்லாம் இல்லை, ஆனால் கேள்விப்பட்ட உடனே தீர்த்தமாடணும், தலைக்கு குளித்து விட வேண்டும். இதை போல ஒரு 4 கேட்டகரியில் திருட்டு வச்சிருக்கா. பங்காளிகள் தாயாதிகளாக இருந்தால் 7 தலைமுறைக்கு அவர்கள் இறந்தால் 10 நாள் வரை திருட்டு காக்க வேண்டும். அங்கு குழந்தை பிறந்தாலும் அதே திருட்டு காக்க வேண்டும். குழந்தை பிறந்தால் விருத்தி திருட்டு என்று சொல்லுவோம். அப்படின்னா சந்தான உற்பத்தியினாலே குடும்பம் வளர்ந்திருக்கிறது, அதற்கும் திருட்டு. இந்த காலத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். ஆரேனும் இறந்த திருட்டாக இருந்தால் நம்ம வீட்டு வாசலில் தெளித்து கோலம் போடுவது முடியாது. பெருக்கி தெளிக்கலாம், கோலம் போடக்கூடாது. அதே போல நமக்கு திருட்டு காலத்தில் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுவதோ சந்தியாவந்தனம் பண்ணுவதோ செய்ய முடியாது. வீட்டுக்குள் புழங்க முடியாது, தனித்துத்தான் இருக்க வேண்டும். இப்போ வீட்டில் இருக்கிறது 2 பேர், 2 பேருக்கும் திருட்டு உண்டுனால் அவர்கள் சமைத்து உண்டு கொள்ளலாம். ஆனால் வீட்டில் திருட்டு இல்லாதவர்களும் இருந்தால் அப்போ அவர்கள் பண்ணி திருட்டு இருக்கிறவா சாப்பிட்டுடுறது நலம். ஆசௌச்சம் என்னதுக்கு பேர் கொடுத்துருக்கார்கள்? சுகு சோகம் சௌச்சம் ஆசௌச்சம். இந்த 10 நாள் காக்கிறதா இருந்தாலோ அல்லது 16 நாள்காரர்கள் 16 நாளோ எதுவாக இருந்தாலும் அந்த திருட்டு காக்கும் நாட்களில் கோவிலுக்கு செல்வது கூடாது, எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க கூடாது. ஒரு மடத்துக்கோ ஆச்சாரியனிடத்தோ குருவிடத்தோ பெரியோர்களை பார்க்க போவது அதுவும் கூடாது. வீட்டுக்குள் நாம் தான் இருக்கலாம். எதுவும் ஆஃபீஸ் போகிறோம் வெளியில் போயிட்டு வரோங்கிறதே கூடாது தான், பரவாயில்ல அதை பண்ணிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக கோவில்களுக்கு மடங்களுக்கு அல்லது வேற கல்யாணங்களுக்கு இதற்கெல்லாம் செல்வது கூடாது. கோவிலுக்கு வாசல் வரைக்கும் போனாலும் துவஜஸ்தம்பம் தாண்டி செல்வது கூடாது. எப்போலேருந்து போகலாம்னால் குறைஞ்சபட்சம் அந்த திருட்டு காலத்தில் போகக்கூடாது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு 3 மாசமாவது ஆக வேண்டும். கோவிலுக்கோ மடத்துக்கோ ஆசிரமத்துக்கோ திருட்டு கழிந்தவுடன் போகலாம். 10 நாள் வரைக்கும் திருட்டு இருக்குன்னால் குழித்தர்ப்பணம்னு ஒன்று செய்வோம். அது 10 அன்னைக்கு. அதுவும் முடிந்த பிற்பாடு மறுநாள் காலை நீராடினால்தான் திருட்டு போகும். இப்போ திருட்டு காத்து முடிக்கிறோம் என்றால் ஒரு நதியிலோ குளத்திலோ நீராடி பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா திருட்டோடு இருந்த பூணலில் இருந்திருக்கும். பூணல் போட்டுக்கிறவர்களாக இருந்தால் அந்த திருட்டு போனவுடன் பூணலை மாற்றிக்கணும். இப்போ யாரோத்தர் இறந்து நாம் வந்து மிருத சரீரம், அந்த பிணம் இருக்கும் நேரத்துக்கே போயிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க, அல்லது ஸ்மசானத்துக்கு காட்டுக்கு போயிருக்கோம் என்றாலோ குளத்திலோ நதியிலோ குளிப்பது தான் சிறந்தது. அப்போதும் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாத்தையும் நம்மால் பார்க்க முடியுமா என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதை பார்க்கவில்லையானால் கண்டிப்பாக கஷ்டங்கள் உண்டு. அது தேக ஆரோக்கியத்துக்கு கேடோ அல்லது வரப்போகும் சந்ததியினருக்கு கேடோ ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ பலரும் ஜாதகத்தை எடுக்கிறச்சே, உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கு, ஏதோ ஒரு நாலாவது தலைமுறையிலே ஒருத்தருக்கு ஒன்று பண்ணாத விட்டுருக்கீ அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அதை தேடின்னு போக போறோமா, என்ன பிராயசித்தம் தேட போறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம பண்ற தப்புனாலே அடுத்த நாலு தலைமுறை கழிச்சு எங்குள்ளு பேரனுடைய பேரனுக்கு அதே பித்ரு சாபமோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணலேங்கிறதோ வந்துடக்கூடாது இல்லையா? நாம பண்ற தப்பு நம்மோட போனா சரி, அடுத்து வருபவர்களையும் பாதிக்குமானால்? ஆகவே நீங்க இந்த சார்ட் கிடைக்கிறது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இப்ப மாமா அப்படின்னு இருந்தா மூணு நாள் திட்டுன்னு வா, ஆனா மாமா பிள்ளைன்னா ஒன்றரை நாள்னு குறையும். இதை போல இப்போ இப்போ சித்தப்பா பெரியப்பா, சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை அந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் பத்து நாள் நல்ல தாயாதி தீட்டு பங்காளி தீட்டுன்னு சொல்றோம். ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கொள்ளுவதும் கூடாது. திருக்கணவதோ ஸ்வீட்டோ பாயசம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவதும் கூடாது. அந்த புறப்பட்டு போனவருக்காக நாம துக்கம் காக்கிறோம் என்றதுக்கு அர்த்தம். இதுல ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் அவர்களுக்கு எங்களுக்கும் அவ்வளவா ஒன்றும் பழக்க வழக்கமெல்லாம் இல்லே, இருந்தாலும் அப்படியே பேச்சுவார்த்தையே இல்லைன்னா கூட சண்டையாகவே இருந்தா கூட நீங்க கல்யாணத்துக்கு போகாத இருக்க முடியும், ஆனா தீட்டுக்கு ஆகாத இருக்க முடியாது. அவர் தெரியாதவரே இருந்தா கூட சரி, இதே யாரோத்தர் எங்கேயோ போனார் காணோம், அப்ப என்ன பண்ணலாம்னால் அதுக்கு வருஷ கணக்கெல்லாம் வச்சிருக்கா, இப்ப 12 வருஷம் ஆகணும், அப்படியும் வரலன்னு சொன்னால் அவருக்குரிய சிராதமே பண்ணிடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கா, என்ன பண்ணணும்னு. மொத்தத்தில் இதுக்குரிய புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிட்டு இந்த சார்ட்டை வச்சுருந்தீங்கனால் யாருக்கும் அப்புறம் கட்டப்பட வேண்டாம். என்ன உறவுன்னு அதில் பார்த்தீங்கன்னா சொல்லும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் இறந்திருக்கார், அப்பாவாகவே இருக்கட்டும், ஆனால் இப்போ அந்த போனவருடைய பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் வச்சிருக்குன்னு வச்சுங்க, அது ஒரே மாதத்தில் கல்யாணம் வருது, 2 மாதத்தில் கல்யாணம் வருதுன்னா பண்ணலாமா? டெக்னிக்கலாக பார்த்தா பண்ண முடியாது. ஏன்னால் 1 வருஷத்துக்கு நம்ம நித்திய ஸ்ராத்தம் பண்ணணும், சோதகும்ப ஸ்ராத்தத்தை நித்தியமே பண்ணணும், 360 நாள். அதுக்காகத்தான் இவன் க்ஷவரம் பண்ணிக்காமலும் இருக்கான். இப்போ அதுக்கப்புறம் தான் சபிண்டீகரணம் பண்ண வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது முடியாதனாலே வெகு நாட்களுக்கு முன்பாகவே 12வது நாளே சபண்டீகரண ஸ்ராத்தம் வச்சுட்டோம். அதனால தான் இப்போ இந்த கல்யாணத்தை 1 மாதம் 2 மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், இவர் போயிட்டார், அதுக்கு என்ன பண்ண முடியும், பண்ணிடலாம் என்று சொல்கிறார்கள். உண்மையாக பார்த்தா 1 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு இருக்கிற முழுமையாக தீட்டு விலகும். சரி, ஏதோ 3 மாதம் இருக்கு 6 மாதம் இருக்கு பண்ணுறா அப்படின்னு வச்சிருந்தா கூட கண்டிப்பாக இந்த 10 நாட்கள் தீட்டு காக்கிற நாளில் பண்ணுவது இயலவே இயலாது. அது கல்யாணத்துக்கு நம்ம அட்டெண்டும் பண்ண முடியாது, அட்டெண்டே பண்ண முடியாதுன்னா அப்போ கல்யாணத்தை வச்சுக்கவும் முடியாது. இது கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம், சமமாக கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் பண்ணாதானான்னு கேட்டால் இதில் கண்ணுக்கு தெரியாத சமாச்சாரம் இது, அதனால் எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறதுங்கிறதும் தெரியாது. ஒரு வியாதி எப்போ வரப்போறதுன்னு சொன்னால் ப்ரிகாஷனாக நம்ம தான் இருக்கணும். அதை போல இதுவும் இந்த ஆபத்துகள் வரும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ அதுக்கு நாம தான் முற்கூட்டியே யோசிச்சு இந்த தப்புக்கெல்லாம் போகாமல் எந்த அளவுக்கு நமக்கு இதை கடைபிடிக்க முடியுமோ அவசியம் செய்ய வேண்டும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.